சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 10, 2022. தலைப்பு: பாவம், நோய் மற்றும் இறப்பு உண்மையா? கோல்டன் உரை. யோவான்: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். உறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரநிருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. சங்கீதம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்தது. கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும்பாட்டு என் வாயிலிருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தது. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். லூகா. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் மத்தேயு. ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பொட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. மத்தேயு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு. இயேசு கப்பர்னகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தது, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். மத்தேயு. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்தது, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளித்து? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்தது தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்குச் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்தது பாட்டையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தது பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். யாக்கோபு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. மேரி டேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுதிஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் கொள்கை எங்கும் நிறைந்தது மற்றும் எல்லாம் வல்லது. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லது சக்தி இல்லை. கிறிஸ்து சிறந்த சத்தியம். இது கிறிஸ்துவர் அறிவியல் மூலம் நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்த வருகிறது. மேலும் எல்லா சக்தியையும் கடவுளுக்கு கூறுகிறது. தெய்வீக விஞ்ஞானம் சரீர மனதில் நம்பிக்கையை வெல்லும் போது கடவுள் நம்பிக்கை பாவம் மற்றும் பொருள் சிகிச்சை முறைகளில் உள்ள அனைத்து நம்பிக்கைகளையும் அழிக்கும் போது பாவம் நோய் மற்றும் மரணம் மறைந்துவிடும். தாழ்மையான நசரேயன் பாவம் நோய் மரணம் ஆகியவற்றுக்கு சக்தி உண்டு என்ற அனுமானத்தை தூக்கி எறிந்தார். அவர்களை சக்தியற்றவர்களாக நிரூபித்தார். பாவியை சீர்திருத்தும் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் பிரார்த்தனை என்பது கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம் என்ற முழுமையான நம்பிக்கை, அவரை பற்றிய ஆன்மீக புரிதல், தன்னலமற்ற அன்பு. இந்த விஷயத்தில் இன்னொருவர் என்ன சொன்னாலும் அல்லது நினைத்தாலும் நான் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். பிரார்த்தனை பார்ப்பது மற்றும் வேலை செய்வது சுய தீக்குளிப்பு ஆகியவற்றுடன் இணைந்தது. மனிதகுலத்தின் கிறிஸ்தவமயமாக்கல் மற்றும் ஆரோக்கியத்திற்காக வெற்றிகரமாக செய்யப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான கடவுளின் கருணை வழிமுறையாகும். விசுவாச ஜெபம் நோயுற்றவர்களை காப்பாற்றும் என்று வேதம் கூறுகிறது. இந்த குணப்படுத்தும் பிரார்த்தனை என்ன? கடவுள் நோயுற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் என்ற வெறும் வேண்டுகோள். எப்போதும் கையில் இருப்பதை விட தெய்வீக பிரசன்னத்தை பெற சக்தி இல்லை. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான இத்தகைய ஜெபத்தின் நன்மை விளைவு மனித மனதில் உள்ளது. இது கடவுள் மீது குருட்டு நம்பிக்கையின் மூலம் உடலில் அதிக சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது. இருப்பினும் இது ஒரு நம்பிக்கை இன்னொன்றை துரத்துவதாகும். தெரியாத ஒரு நம்பிக்கை நோயின் மீதான நம்பிக்கையை வெளியேற்றுகிறது. குருட்டு நம்பிக்கையின் மூலம் செயல்படுவது அறிவியலோ உண்மையோ அல்ல. இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக குணப்படுத்தும் கொள்கையின் மனித புரிதல் அல்ல. அவருடைய தாழ்மையான ஜெபங்கள் சத்தியத்தின் ஆழமான மற்றும் மனசாட்சியின் எதிர்ப்புகளாக இருந்தன. மனிதனின் கடவுளை போலவும் மனிதனின் ஒற்றுமைக்காகவும் உண்மை மற்றும் அன்பு. வாழ்க்கையும் புத்திசாலித்தனமும் முற்றிலும் ஆன்மீகம் பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை என்று ஒரு கணம் உணர்ந்து கொள்ளுங்கள். நோயின் மீதான நம்பிக்கையால் அவதிப்பட்டால் நீங்கள் திடீரென்று நன்றாக இருப்பீர்கள். ஆன்மீக வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றால் உடலை கட்டுப்படுத்தும் போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். எனவே இயேசு அளிக்கும் வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை, என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், ஏனென்றால் ஈகோ உடலில் இல்லாமல் தற்போது இருக்கிறது. உண்மை மற்றும் அன்புடன் இறைவனின் பிரார்த்தனை ஆன்மாவின் பிரார்த்தனை, பொருள் உணர்வு அல்ல. பௌத்திக வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் கனவில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. தெய்வீக வாழ்க்கை ஆன்மீக புரிதல் மற்றும் முழு பூமியின் மீது மனிதனின் ஆதிக்கத்தின் உணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, மேலும் அதை கொண்டு நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். நீ செபிக்கும் போது உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு பலனளிப்பார். இவ்வாறு இயேசு கூறினார். மறைவானது ஆவியின் சரணாலயத்தை குறிக்கிறது. அதன் கதவு பாவ உணர்வை மூடுகிறது, ஆனால் உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பை அனுமதிக்கிறது. பிழை மூடப்பட்டுள்ளது. இது உண்மைக்கு திறந்திருக்கும் மற்றும் நேர்மாறாகவும் உள்ளது. அந்தரங்கத்தில் இருக்கும் தந்தை உடல் புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கிறார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பேச்சின்படி அல்ல, நோக்கங்களின்படியே பலன்களை அளிக்கிறார். பிரார்த்தனையின் இதயத்திற்குள் நுழைய தவறான உணர்வுகளின் கதவு மூடப்பட வேண்டும். உதடுகள் ஊமையாக இருக்க வேண்டும் மற்றும் பொருள் முதல்வாதம் அமைதியாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஆவி, தெய்வீக கொள்கை, அன்பு, எல்லா தவறுகளையும் அளிக்கும் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும். சரியாக ஜெபிக்க நாம் அறைக்குள் நுழைந்து கதவை மூட வேண்டும். நாம் உதடுகளை மூட்டிக்கொண்டு பொருள் உணர்வுகளை அமைதிப்படுத்த வேண்டும். ஆழ்ந்த ஏக்கங்களின் அமைதியான சரணாலயத்தில் நாம் பாவத்தை மறுத்து கடவுளின் அனைத்தையும் மன்றாட வேண்டும். நாம் சிலுவையை எடுத்துக் கொள்வதற்கும் நேர்மையான இதயங்களுடன் வேலை செய்வதற்கும் ஞானம், சத்தியம் மற்றும் அன்பை கவனிப்பதற்கும் உறுதியளிக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளை நடைமுறைக்கு கொண்டு வரும் வரையில் அத்தகைய ஜெபத்திற்கு பதிலளிக்கப்படுகிறது. எஜமானரின் கட்டளை என்னவென்றால், நாம் ரகசியமாக ஜெபிக்கிறோம். மேலும் எங்கள் வாழ்க்கை நமது நேர்மையை உறுதிப்படுத்தட்டும். உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட ஆனால் கடவுளுக்கு தெரிந்த இரகசிய அழகு மற்றும் அருளில் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். சுய மறதி, தூய்மை மற்றும் பாசம் ஆகியவை நிலையான பிரார்த்தனைகள். தொழில் செய்யாமல் பழகுங்கள், நம்பிக்கையை அல்ல புரிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமையின் காதையும் வலது கையையும் பெறுங்கள். அவர்கள் நிச்சயமாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களை அழைக்கிறார்கள். இந்த மேம்பட்ட ஆன்மீக புரிதலுக்கு முந்திய பொருள்களின் பெரும் தியாகம் வேண்டும். மிக உயர்ந்த பிரார்த்தனை என்பது வெறும் விசுவாசம் அல்ல, அது ஆர்ப்பாட்டம். இத்தகைய பிரார்த்தனை நோயை குணப்படுத்துகிறது, மேலும் பாவத்தையும் மரணத்தையும் அழிக்க வேண்டும். எங்கள் குரு தனது சீடர்களுக்கு ஒரு சுருக்கமான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு நாங்கள் இறைவனின் பிரார்த்தனை என்று பெயரிட்டோம். எங்களின் குருவானவர் இவ்வாறான பிறகு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கூறினார். பின்னர் அவர் மனித தேவைகளை உள்ளடக்கிய பிரார்த்தனையை வழங்கினார். இறைவனின் பிரார்த்தனையின் ஆன்மீக உணர்வாக நான் புரிந்து கொண்டதை இங்கே தருகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தந்தை, தாய், கடவுள், அனைத்து இணக்கமான உமது நாமம் புனிதமானதாக, அபிமான ஒன்று. உமது ராஜ்யம் வருக, உம்முடைய ராஜ்யம் வந்தது. நீ எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறாய். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர் என்பதை அறிய எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் தினசரி உணவை எங்களுக்கு இந்த நாளில் கொடுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு அருளும் பசித்த பாசங்களுக்கு உணவளிக்கவும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் கடன்களையும் மன்னியும். மேலும் காதல் அன்பில் பிரதிபலிக்கிறது. மேலும் எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மேலும் தேவன் நம்மை சோதனைக்குள் வழிநடத்தாமல் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உன்னுடையது. ஏனென்றால் கடவுள் எல்லையற்றவர். அனைத்து சக்தியும், எல்லா உயிர்களும், உண்மையும், அன்பும், எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அனைத்திலும் இருக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.